لله رب العالمين الصلاه والسلام على اشرف الانبياء وسيد المرسلين سيدنا ونبينا وشفيعنا وحبيبنا مصطفانا محمد بلغ الرساله وادى الامانه ونصح للامه وكشف الغمه وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله الحاضرون أوصيكم ونفسي أولا بتقوى الله فاتقوا الله تعالى حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فقال الله تعالى في محكم التنزيل وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اركعوا واسجدوا واعبدوا ربكم وافعلوا الخير لعلكم تفلحون صدق الله مولانا العظيم الله فقدم உலகத்தை படைத்து பரிபாலித்து போஷித்து ரட்சிக்கின்ற வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஸலவாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அடியேற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபியங்கள் தபா தாபியங்கள் மறுமை நாள் வரைக்கும் யாரெல்லாம் அல்லாஹ்வுடைய தீனின் வளர்ச்சிக்காக அதனுடைய உயர்ச்சிக்காக உழைக்கின்றார்களோ பாடுபடுகின்றார்களோ அவர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும் என்று அல்லாஹ்வை பிரார்த்தித்தவனார். செய்துலையாம் புனித வெள்ளிக்கிழமை தினம் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஹுத்பா பிரசங்கத்தை செவிமடுப்பதற்காக ஒன்று கூடியிருக்கின்ற அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பின் சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை அஞ்சி வாழும்படியும் அல்லாஹ் தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி ஏவி இருக்கிறானோ முடிந்த அளவு அவற்றை எடுத்து நடக்கும்படியும் எந்த விடயங்களை தவிர்ந்து கொள்ளும்படி விலக்கி இருக்கின்றானோ முற்றுமுழுதாக அவற்றை தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அடுத்து உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், அன்பு கட்டள் எடுக்கின்றேன். பெருமதிப்புக்குரிய பெரியோர்களே, அல்லாவின் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா ஒரு உயர்தரமான நோக்கத்திற்காக இந்த உலகிலே எங்களை படைத்திருக்கிறார். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் நான் என்னை வணங்குவதற்காகவே படைத்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் மனித ஜின் வர்க்கம் படைக்கப்பட்டதன் நோக்கத்தை பற்றி சுருக்கமாக சொல்லுகிறார். இபாதத் என்பது என்ன? அல்லாவுக்கு வழிபடுதல், அல்லாவுக்கு கட்டுப்படுதல் என்பது என்ன? வெறுமனே அல்லாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், சடங்குகள், சம்பிரதாயங்கள் அவைகள் மட்டும்தான் அல்லாஹு தஆலா இபாதத் என்ற வட்டத்திலே சேர்த்திருக்கிறானா, அல்லது அதற்கு புறம்பாக இன்னும் சில விடயங்கள் இருக்கின்றதா என்பது நாம் தெளிவு பெற வேண்டிய ஒரு விடயம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இபாதத் இரண்டு வகைப்படுகிறது. ஒன்று ஹுகூக்குல்லா, அல்லாவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், தொழுகை, நோன்பு, ஹஜ், இதர வணக்க வழிபாடுகள், அல் குர்ஆன் ஓதுதல், திக்ர் செய்தல், இவைகளெல்லாம் அல்லாவுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இன்னொரு வகையிலே இருக்கிறது ஹுகூக்குல் இபாத், மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள். அந்த மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இஸ்லாம் இபாதத்தாக கடமையாக்கி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். மிக உயர்ந்த அமல்களில் ஒன்றாக மற்ற மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகள், மற்ற மனிதர்களுக்கு நாங்கள் எந்த அளவு தூரம் பிரயோசனமாக அமையலாமோ அந்த அளவு தூரம் பிரயோசனமாக அமைவது அமல்களில் உயர்ந்த இபாதத்தாக, உயர்ந்த அமலாக இஸ்லாம் சொல்லியிருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்னமொரு படி மேலே சென்று அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அல்லாஹ் அங்கீகரிப்பதாக இருந்தால் மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை மிகச்சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு நிபந்தனையை இஸ்லாம் வகுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எமது தொழுகை, எமது ஹஜ், எமது ஏனைய வணக்க வழிபாடுகள் அல்லாஹ்வுக்கு நாம் செய்கின்ற கடமைகளை அல்லாஹ் அங்கீகரிக்க வேண்டுமாக இருந்தால் மனிதர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு நிபந்தனையாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு ஹதீஸை பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தர்தஃபியு ஸலவாத்துஹும் ஃபௌக ரூஸிஹிம் ஷிப்ரன். மூன்று பேர் இருக்கிறார்கள், அவர்களுடைய தொழுகையை அல்லாஹ் ஒரு ஷான் கூட அவருடைய தலையை விட்டும் உயர்த்த மாட்டான். மூன்று பேர்களுடைய தொழுகையை அல்லாஹ் ஒரு ஷான் கூட அவர்களுடைய தலையை விட்டும் உயர்த்த மாட்டான். ஒன்று, ரஜுலுன் அம்ம கௌமன் ஃபஹும் லஹு காரிஹுன். மக்கள் வருகின்ற நிலையில் இமாமச் செய்கின்ற ஒரு இமாம், மக்களுக்கு அவர்களை பிடிப்பில்லை, அவருடைய நடத்தையில் பிடிப்பில்லை. அப்படி என்றால் அந்த இமாமினுடைய தொழுகையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். இரண்டு, தனது கணவன் கோபமாக இருக்கின்ற நிலையில் இரவை கழிக்கின்ற ஒரு மனைவி, கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்யாமல் கணவனுடைய கோபத்தை சம்பாதித்துக் கொண்டு தூங்குகின்ற ஒரு மனைவி, அவளுடைய தொழுகையையும் அல்லாஹ் ஒரு ஷான் கூட உயர்த்த மாட்டான். மூன்று, அஹவானி முத்தசாரிமான், உறவுகளை முறித்துக் கொண்டு மனஸ்தாபப்பட்டு சண்டை பிடித்து உறவுகளை முறித்துக் கொண்டு வாழுகின்ற இரண்டு மனிதர்கள், அவர்களுடைய தொழுகையையும் அல்லாஹ் ஒரு ஷான் கூட உயர்த்த மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மூன்று விடயங்களும் பாருங்கள், இந்த மூன்று விடயங்களும் மனிதர்களோடு சம்பந்தப்பட்டவுடைய யாரிடத்தில் இந்த மூன்று விடயங்களும் இருக்கிறதோ, அல்லது இந்த மூன்று சாராருடைய தொழுகை அல்லாஹ்வுக்கு அவர்கள் செய்கின்ற அந்த அடிப்படையான கடமையை அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான், அவர்கள் மற்ற மனிதர்களுக்கு தாங்கள் செய்ய வேண்டிய இந்த கடமைகளை சரியாக செய்யாத பொழுது. அதையும் தாண்டி இன்னொரு ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹு தஆலாவிடத்திலே குடும்ப உறவு வாதாடியது மன்றாடியது, இறைவா யார் என்னை சேர்ந்து நடக்கின்றார்களோ அவர்களோடு நீயும் சேர்ந்து நட, யார் என்னை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்களுடைய உறவுகளை நீ துண்டித்து விடு என்று குடும்ப உறவு அல்லாவிடத்திலே வாதாடியது, அரசிலே தொங்கிக் கொண்டு அல்லாவிடத்திலே வாதாடியது. அல்லாஹ் சொன்னான், அசிலுமன் வசலகி அக்தாவுமன் கதாக், யார் உன்னை சேர்ந்து வாழ்கிறார்களோ நானும் அவர்களை சேர்ந்து வாழ்கிறேன், யார் உன்னை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்களுடைய உறவுகளை நானும் துண்டித்து விடுகின்றேன் என்று அல்லாஹ் அந்த குடும்ப உறவை பார்த்து கூறியதாக ஹதீஸ்களிலே நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை, ஏனைய படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக நிறைவேற்றுகின்ற பொழுதுதான் அல்லாஹ் அவனுக்கு நாம் செய்கின்ற கடமைகளை அங்கீகரிக்கின்றான் என்பதுதான் இந்த ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லுகின்ற ஒரு பேருண்மை. அதனாலேதான் அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, முடியுமான வரைக்கும் நாம் மற்ற மனிதர்களுக்கு பிரயோசனமாக இருக்க வேண்டும், மற்ற மனிதர்களுக்கு நன்மை பயக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது அல்லாஹு தஆலா எங்களுக்கு இரட்டிப்பு நன்மைகளை வழங்குகின்றான். ஏன் நாம் தொழுகிறோம், கட்டாயம் தொழ வேண்டும், அந்த தொழுகையில் தொழுகையோடு அதனுடைய நன்மை சுருங்கி விடுகிறது. இப்பொழுது ஜும்மா தொழுகின்றோம், ஜும்மாவுக்குரிய நன்மை தாராளமாக கிடைக்கும், அதற்கு பிறகு அசர் தொழுதால் அசருக்குரிய நன்மை கிடைக்கிறது, மகரிப் தொழுகிறோம், மகரிப்புக்குரிய நன்மை கிடைக்கிறது. அதே போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களால் இன்னொரு மனிதனுக்கு பிரயோசனம் அளிக்க முடியுமாக இருந்தால் அவர் எங்களுடைய அந்த உதவியின் மூலம் பிரயோசனம் அடையும் காலமெல்லாம் அவருக்கு கிடைக்கின்ற நன்மைகள் எங்களுக்கும் வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும், மரணம் வரைக்கும் அந்த நன்மைக்கு பங்காளிகளாக நாங்களும் இருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, சஹாபாக்களை பற்றி சிந்தித்து பாருங்கள். சைதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன் அவர்களை பற்றி நாம் சொல்லுகின்ற பொழுது முதலாவது சொல்லுகின்ற விடயம் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமானை ஒரு தட்டிலும், இந்த முழு உம்மத்தினுடைய ஈமான் இன்னொரு தட்டிலும் இருந்தால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஈமான் தான் கதிக்கும். இதுதான் யதார்த்தம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவு தூரம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்த அமல்கள் என்ன? ஏனைய சஹாபாக்களை போன்றுதான் அவருக்கும் ஆயுள் இருந்தது, ஏனைய சஹாபாக்களை போன்றுதான் தொழுதார்கள், நோன்பு விழித்தார்கள், திக்ர் செய்தார்கள், ஹஜ் செய்தார்கள். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்தில் இருந்தே மேலதிகமான விசேடமான ஒரு பண்பு என்னவென்றால், தன் மூலமாக மற்ற மனிதர்கள் பிரயோசனம் அடைய வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். தான் பெற்ற அறிவை மற்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார். தான் தனக்கு அல்லாஹ் கொடுத்த செல்வங்களை மற்ற மனிதர்களுக்கு வாரி இறைத்தார். எந்த அளவுக்கு என்றால், தன்னால் சபர ரீதியாக உடல் ரீதியாக யாருக்கும் உதவ முடியுமாக இருந்தால் அதையும் அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செய்தார்கள். உங்களுக்கு தெரியும், அபுபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹலீஃபாவாக இருக்கிறார்கள். அவருடைய ஆட்சியிலே ஒரு வயது முதிர்ந்த பெண், அவரை பராமரிப்பதற்கு யாரும் இல்லை, இரண்டு கண்களும் தெரியாது, தன்னம் தனியாக வீட்டிலே இருந்தார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள், இந்த பெண் தனியாக இருக்கிறார், கண் தெரியாமல் இருக்கிறார், வயது போயிருக்கிறது, பராமரிப்பதற்கு யாரும் இல்லை, அதனால் இவரை நான் பராமரிக்க வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் சுபகு தொழுது விட்டு அவரை கழுவி சுத்தம் செய்து உணவு கொடுத்து விட்டு அவருடைய வீட்டு வாசல்களையும் சுத்தம் செய்து வைப்பதற்காக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் செல்வார்கள். ஆனால் சுபகு தொழுது விட்டு அவர் செல்லுகின்ற பொழுது அங்கே எல்லா விடயங்களும் செய்யப்பட்டிருக்கும். அந்த பெண் காலையிலேயே அவருடைய சுத்தம் செய்யப்பட்டு அவருடைய வீடு வாயல்கள் சுத்தம் செய்யப்பட்டு காலை ஆகாரம் கூட கொடுக்கப்பட்டிருக்கும். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த உதவியை அந்த பெண்ணுக்கு செய்ய முடியாமல் போடுது. ஒவ்வொரு நாளும் வருவார்களானால் விடயம் செய்யப்பட்டிருக்கும். ஒரு நாள் அந்த பெண்ணிடத்திலே போய் கேட்டார்கள், தாயே, இப்படி நான் உங்களுக்கு இந்த உதவியை செய்ய வேண்டும் என்ற ஆசையோடு வருகிறேன், ஆனால் சுபகுக்கு முன்னே இது செய்யப்பட்டிருக்கின்றது, நான் வருவதற்கு முன்பே இந்த விடயங்கள் அனைத்தும் நடந்து முடிந்திருக்கிறதே, யார் இதனை செய்கிறார் என்று கேட்டார். அந்த தாய் சொன்னார், மகனே, எனக்கும் யார் என்று தெரியாது, அவர் வருவார், எதுவும் பேச மாட்டார், எனக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் உதவிகளையும் செய்துவிட்டு அவர் சென்று விடுவார். நானும் பல தடவைகள் கேட்டேன், நீங்கள் யார் என்று அவர் வாய் திறந்து எதுவுமே சொல்லவில்லை. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அவர்கள் எந்த நேரம் வருவார்கள்? அந்த தாய் சொன்னார், சுபகுக்கு பாங்க் சொல்வதற்கு முன்பு அவர் வருகிறார். தஹஜ்ஜுதுடைய நேரத்திலே அவர் வந்து எனக்குரிய இந்த கடமைகளை எல்லாம் செய்து முடித்து விட்டு செல்லுகிறார். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீர்மானித்தார்கள், அந்த நேரத்திலே வந்து பார்க்க வேண்டும் யார் இந்த உதவியை செய்கிறார் என்று. ஒரு நாள் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுபகுக்கு முன்பு அந்த தாயுடைய வீட்டின் பக்கம் வந்து ஒளிந்திருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹலீஃபா அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக ரகசியமாக வந்து அந்த பெண்ணுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்துவிட்டு மிக மெதுவாக வெளியேறி செல்வதை அபுபக்கர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்டார். இதுதான் அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு மற்ற மனிதர்களுக்கு தன்னால் என்ன உதவி செய்ய முடியுமோ அனைத்தையும் மிக அழகாக அதே நேரம் இஹ்லாஸோடு யாரும் காணாமல் செய்யக்கூடிய திறமை வாய்ந்தவர் அபுபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு. இதைத்தான் குர்ஆன் சொல்கிறது, யா யுஹல்லதீன ஆமனு இர்கஉ வஸ்ஜுது வஅபுது ரப்பக்கும் வஃஅலுல் கைர் லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் ருகூ செய்யுங்கள், சுஜூது செய்யுங்கள், உங்களுடைய ரப்பை வணங்குங்கள், வஃஅலுல் கைர் மக்களுக்கு நன்மை செய்யுங்கள், மக்களுக்கு உங்களால் முடியுமான சேவைகளை நீங்கள் செய்யுங்கள், நற்காரியங்களில் ஈடுபடுங்கள், லஅல்லக்கும் துஃப்லிஹூன், அப்பொழுதுதான் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றான். மற்ற மனிதர்களுக்கு நாம் பிரயோசனமாக அமைவது, யார் மற்ற மனிதர்களுக்கு பிரயோசனப்படுகிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ்வும் விரும்புகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹப்பு அன்னாஸ் இலல்லாஹ் அன்ஃபஅஹும், மனிதர்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானவர்கள் மற்ற மனிதர்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியவர்கள். தன்னுடைய அறிவினால், தன்னுடைய அனுபவத்தினால், தன்னுடைய செல்வத்தினால், தனக்கு இருக்கின்ற அந்தஸ்து பட்டம் பதவிகளினால் தான் மட்டும் அனுபவிப்பவன் அல்ல, தன் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, மாறாக தன்னோடு வாழுகின்ற இதர மனிதர்களுக்கும் தன் சமூகத்துக்கும் பிரயோசனம் அளிக்கக்கூடிய மனிதன் தான் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பத்துக்குரியவன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸின் தொடரில் சொன்னார்கள், அஹப்புல் அமாலி இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்கள். ஒரு பட்டியலை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போட்டு விட்டு சென்றார்கள். ஒன்று, சுரூரன் துதுஹிலுஹு அலா முஸ்லிம், ஒரு முஸ்லிமை சந்தோஷப்படுத்துங்கள், கவலையோடு இருப்பான், மன கஷ்டங்களோடு இருப்பான், சுமைகளோடு வாழ்வான்,
அந்த முஸ்லிமை சென்று சந்தோஷப்படுத்துங்கள், அவனுக்கு ஆறுதல் சொல்லுங்கள். அல்லாஹ் விரும்புகின்ற செயல் அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல். இரண்டு, தக்ஷிபு அன்ஹு கர்ப. ஒரு முஸ்லிம் உங்களோடு வாழ்கின்ற ஒரு சகோதரன் ஒரு கஷ்டத்துக்கு உட்பட்டிருப்பான், அவனுடைய கஷ்டத்தை நிவர்த்திப்பதற்கு உதவி செய்யுங்கள். மூன்று, தக்துதி அன்ஹு தைனன். அவன் கடன் பட்டிருப்பான், அந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்படுவான், நீங்கள் முன்னின்று அவனுடைய கடனை அடைப்பதற்கு உதவி செய்யுங்கள். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல். சத்ருது அன்ஹு ஜுஅன். சில வேளைகளில் பசியோடு இருப்பான், அன்றாட உணவை கூட அவனுக்கு உண்பதற்கு வசதி இல்லாமல் இருக்கும், அதனால் அவனுடைய பசியை அடைப்பதற்காக நீங்கள் முயற்சியுங்கள். சொல்லிவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், وَلِأَنْ أَمْشِي مَعَ أَخِي الْمُسْلِمِ فِي حَاجَةٍ أَحَبُّ إِلَيَّ مِنْ أَنْ أَعْتَكِفَ فِي الْمَسْجِدِ شَهْرًا. ஒரு முஸ்லிம் சகோதரனோடு அவனுடைய ஒரு தேவையை நிவர்த்திப்பதற்காக நான் செல்வது மஸ்ஜிது நபவியில் ஒரு மாத காலம் இஃத்திகாப் இருப்பதை விட எனக்கு விருப்பமானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்களே, இஸ்லாம் அமல்கள் எங்கே இருக்கின்றது என்று சொல்லி இருப்பதை பாருங்கள். நீங்கள் ஒரு மாத கால மஸ்ஜிதிலே இஃத்திகாப் இருப்பதை விட ஒரு சகோதரனுடைய தேவை, ஹலாலான தேவையை நிவர்த்தி செய்வதற்காக அவரோடு செல்வது ஒரு மாதம் இஃத்திகாப் இருப்பதை விட மேல் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வெளியிலே ஒரு சகோதரன் என்னுடைய உதவி தேவைப்பட்டிருக்கிறான், நான் பள்ளியிலே இஃத்திகாப் இருக்கிறேன், அங்கே ஒரு முரண்பாடு இருக்கின்றது என்பது இஸ்லாத்தினுடைய கருத்து. நீங்கள் அதை விட்டுவிட்டு அந்த சகோதரனுடைய தேவையை நிறைவு செய்வதற்காக செல்லுங்கள். ஒரு மாதம் மஸ்ஜிது நபவியில் இஃத்திகாப் இருப்பதை விட எனக்கு விருப்பமானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி அமல்கள் சிறந்த அமல், அஹப்புல் அமல் இலல்லாஹ், அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமான அமல். நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு செய்கின்ற இத்தகைய உதவிகள் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான விருப்பமான மனிதர்கள், மற்ற மனிதர்களுக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடியவர்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அத்தகைய அமல்களையும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேடி செய்ய வேண்டியிருக்கிறது. இபாதத் என்பது வெறுமனே எங்களுடைய அன்றாட கிரியைகளோடு மட்டும் சுருங்கியது அல்ல, அதற்கு மேலாக இஸ்லாம் இந்த அமல்களையும் இந்த இபாதத்துக்களையும் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஹுகூகுல்லாஹ், ஏனையவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் சரியாக நீங்கள் செய்யுங்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஹாபாக்கள் வந்து கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, ஒரு பெண் இருக்கிறாள், ஐவேளை தொழுகிறாள், நோன்பு நோக்கிறாள், ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறாள், குர்ஆன் ஓதுகிறாள், அமல்கள் எல்லாம் அழகாக செய்கிறாள், ஆனால் அவளிடத்திலே ஒரு குறைபாடு இருக்கிறது. என்ன? பக்கத்து வீட்டு பெண்ணோடு பேசுவதில்லை, பக்கத்து வீட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்வதில்லை. அதில் ஒன்று, அவள் அந்த பக்கத்து வீட்டு பெண்ணோடு பேசுவதில்லை. இவரை பற்றி உங்களுடைய தீர்ப்பு என்ன என்று கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹிய ஃபின்னார், அவள் நரகம் செல்வாள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இதே மற்ற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் நாம் தேடி சரியாக செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. எப்படி? அன்புக்குரிய சகோதரர்களே, ஒன்று, அல்லாஹ் எங்களுக்கு அறிவாற்றலை தந்திருக்கிறான், அந்த அறிவின் மூலமாக மற்ற மனிதர்களுக்கு நாம் உபதேசம் செய்ய முடியுமாக இருந்தால், அல்லாஹ் எங்களுக்கு தந்த அறிவை மற்ற மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமாக இருந்தால், அந்த அறிவு அவர்களுக்கு பிரயோசனப்படும் காலமெல்லாம் எங்களுக்கும் நன்மை கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தனக்கு அல்லாஹ் கொடுத்த அறிவை மற்ற மக்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்களோ அந்த மனிதர் பயன்படுத்தும் காலமெல்லாம் அவருக்கு எந்த குறையும் இல்லாமல் அதே நன்மை எங்களுக்கும் கிடைத்துக் கொண்டே இருக்கும். இன்னல்லாஹ வமலாயிக்கத்துஹு வாஹிலு ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ்வும் மலக்குமார்களும் வானங்கள் பூமியில் இருக்கின்ற மனிதர்களும் பொந்திலே இருக்கின்ற எறும்புகள் கடலிலே இருக்கின்ற மீனினங்கள் எல்லாம் மற்ற மனிதர்களுக்கு நன்மையை சொல்லிக் கொடுப்பவர்களுக்கு, மற்ற மனிதர்களுக்கு நல்லவற்றை கற்றுக் கொடுப்பவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து கொண்டிருக்கின்றன என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே எங்களுக்கு தெரிந்த அறிவின் மூலமாக மற்ற மனிதர்களுக்கு நாம் பிரயோசனமாக இருக்கலாம். மன் கத்தம இல்மன் மிம்மா அல்லமஹுல்லாஹ், அல்ஜமஹுல்லாஹு பிலிஜாமி மினன்னார், யாருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த அறிவை மற்ற மக்களுக்கு பிரயோசனம் அளிக்காத வகையில் மறைத்து வைக்கிறார்களோ அல்லாஹ் நாளை மறுமையில் நெருப்பாலான கடிவாளத்தை அவனுக்கு போடுவான் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே எங்களுடைய அறிவு, அதே போன்று எங்களுக்கு அல்லாஹ் தந்திருக்கின்ற அனுபவங்கள், அந்த அனுபவங்கள் மூலமாக மற்ற மக்களுக்கு நாம் உபதேசம் செய்யலாம், மற்ற மக்களுக்கு வழிகாட்டலாம், ஒரு ஊருக்கு வழிகாட்டலாம், சமூகத்துக்கு வழிகாட்டலாம். ஆனால் இன்று சில சந்தர்ப்பங்களில் புத்திஜீவிகள் சமூகத்தை வழிநடத்த முடியுமானவர்கள், நான் வெளியிலே வந்தால், நான் பேசினால், அல்லது நான் உபதேசம் செய்தால் வீணாக நானும் பிரச்சனைக்குள்ளே மாட்ட வேண்டி வரும், வீணாக நானும் சிக்கல்களை அனுபவிக்க வேண்டும் என்று வீட்டோடு ஒதுங்கி இருக்கின்ற புத்திஜீவிகள் இன்று எங்களுடைய சமூகத்தில் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். வீட்டோடு ஒதுங்கி இருக்கின்ற அனுபவசாரிகளை எங்களுடைய சமூகத்திலே பார்க்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய அனுபவம், அறிவு, ஆற்றல்கள் மற்ற மனிதர்களுக்கு பிரயோசனப்பட வேண்டும். அதே போன்று அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்ற செல்வம் மற்ற மனிதர்களுக்கு பிரயோசனப்பட வேண்டும், சமூகத்துக்கு அது பிரயோசனப்பட வேண்டும், உயர்ந்த நன்மை அதன் மூலமாக கிடைக்கிறது. செல்வம் எங்களுடைய கெட்டித்தனத்தினால் நாங்கள் சம்பாதித்தவைகள் அல்ல, அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றவைகள். எனவே அவற்றை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிப்பதன் மூலம், மற்ற மனிதர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு உதவி செய்வதன் மூலம், எங்களுடைய செல்வத்தின் மூலமாக நாம் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த நன்மைகளை தேடலாம். எப்படி? ஒன்று, பசித்த மனிதர்கள் சமூகத்திலே இருக்கிறார்கள், அவருடைய பசி, ஏழை எளியவர்கள் இருக்கிறார்கள், பசியோடு வாழ்கின்ற மனிதர்கள் இருக்கிறார்கள், அனாதைகள் இருக்கிறார்கள், விதவைகள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக எங்களுடைய செல்வத்தின் மூலமாக நாம் பிரயோசனம் அளிக்க வேண்டும். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றார், நீங்கள் சுவர்க்கம் செல்வதற்கு ஒரு தடை இருக்கிறது, அந்த தடையை தாண்ட வேண்டும். உமா தராகமல் அகபா, என்ன தடை தெரியுமா? ஃபக்கு ரகபா, நீங்கள் உலகத்திலே ஒரு அடிமையை விடுதலை செய்யுங்கள், உங்களுடைய பணத்தை கொடுத்து வாங்கி விடுதலை செய்யுங்கள், சுவர்க்கத்துக்கும் உங்களுக்கும் இடையிலே இருக்கின்ற தடை நீங்கும். அவ் இதாமுன் ஃபி யௌமின் தி மஸ்ரபா, வறுமை பஞ்சம் நிலவுகின்ற காலத்தில் ஒரு மனிதனுக்கு, ஒரு ஏழைக்கு நீங்கள் உணவு கொடுங்கள். அவ் மிஸ்கீனன் தா மத்ரபா, அல்லது ஒரு ஏழை, ஒரு அனாதை, நெருங்கிய உறவினராக இருக்கின்ற ஒரு அனாதை, இவர்களுக்கு நீங்கள் உணவளியுங்கள், சுவர்க்கத்துக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கின்ற திரை இல்லாமல் போகும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுக்கு எங்களுடைய பணத்தின் மூலமாக ஒரு ஏழையினுடைய பசி நீங்குமாக இருந்தால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி மா மனபி மன் பாத ஷபான் வஜாருஹு இலா ஜன்பிஹி ஜாயா, பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கின்ற நிலையில் தான் மட்டும் வயிறு நிறைய உண்டு வாழுகின்ற மனிதன் என்னை ஈமான் கொண்டவன் அல்ல என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சமூகத்திலே இன்று உங்களுக்கு தெரியும், வறுமை தாண்டவம் ஆடுகின்றது. முஸ்லிம்களுக்கு மத்தியிலே வறுமை இன்று மேலும் அதிகமாக செல்லிக் கொண்டிருப்பதை நிறைய கணிப்பீடுகள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அதிலும் குறிப்பாக அர்பன் பவர்ட்டி, நகர வறுமை இன்று முஸ்லிம்களுக்கு மத்தியிலே அதிகமாக இருக்கிற, நகரப்புறத்திலே வாழுகின்ற முஸ்லிம்களில் கிட்டத்தட்ட 60% வறுமை கோட்டின் கீழே வாழ்வதாக தகவல்கள் சொல்லுகின்றன. பசியோடு இருக்கிறார்கள். ஈமான் கொண்ட ஒரே ஒரு காரணத்தினால் தற்கொலை முடிவுக்கு அவர்கள் வருவதில்லை. மாற்று சமூகத்திலே வறுமையின் காரணமாக தற்கொலைகள் இன்று நடந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்ற வழிகாட்டல் ஈமான், அதனால் தற்கொலை என்ற இடத்திற்கு முஸ்லிம்கள் வருவதில்லை. அதனாலும் என்றாலும் வறுமையின் கீழே கஷ்டப்படுகிறார்கள். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, செல்வம் கிடைத்த மனிதர்கள் தாங்கள் மட்டும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு அல்ல. எந்த அளவுக்கு என்றால், இஸ்லாம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் பக்கத்து வீட்டுக்கார மனிதன் பசியோடு இருக்கின்ற நிலையில், ஏழை எளியவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், நான் சுன்னத்தான உம்ராவை நிறைவேற்றுவதற்காக சொல்லுகிறேன், லட்சக்கணக்கிலே செலவழித்து, எப்படி இது சமமாகும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி மா மனபி மன் பாத ஷபான் வஜாருஹு இலா ஜன்பிஹி ஜாயா, பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கின்ற பொழுது தான் வயிறார உண்டால் அவன் என்ன ஈமான் கொண்டவன் அல்ல என்று சொன்னான். அன்புக்குரிய சகோதரர்களே, இரண்டாவது தடவை, மூன்றாவது தடவை, ஏழாவது தடவைகள் உம்ரா செய்வதற்காக நாங்கள் செல்வதை எந்த இடத்திலே இஸ்லாம் அனுமதிக்கும் என்பதை பற்றி சிந்தித்து பாருங்கள். அப்படி வறுமை இருக்கின்ற பொழுது, அப்படி ஏழ்மை இருக்கின்ற பொழுது, இரண்டாவது தடவை ஹஜ் செய்வதை பற்றி யோசிக்கும்படியே இஸ்லாமிய அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள். எனவே எங்களுடைய செல்வம் அத்தகைய ஏழை எளியவர்களுக்கு பிரயோசனமாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே சஹாபாக்களுடைய நபி அவர்கள் பேசிக் கொண்டிருந்த பொழுது ஒரு மனிதர் வந்தார், பசியோடு வருகிறார். நபி அவர்கள் பார்த்தார்கள், பசியோடு இந்த மனிதர் வருகிறார். அவருடைய முகத்திலே பசியின் அடையாளங்கள் தெரிகிறது. தன்னுடைய வீட்டுக்கு நபி அவர்களே எல்லா மனைவியாருடைய வீட்டுக்கும் அனுப்பினார்கள். இவருக்கு கொடுப்பதற்கு ஏதும் உணவு இருக்கிறதா என்று கேட்டு யாருடைய வீட்டிலும் இருக்கவில்லை. பாருங்கள் நபியருடைய வீட்டுடைய நிலைமை. யாருடைய வீட்டிலும் இந்த மனிதருக்கு கொடுக்கின்ற அளவுக்கு சாப்பாடு இருக்கவில்லை. ஏன்? அவர்களுக்கு தேவையான உணவு கூட அவருடைய வீட்டிலே இருக்கவில்லை. அப்பொழுது சஹாபாக்களை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களில் யாராவது இவருக்கு உணவு கொடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத் செய்வான் என்று சொன்ன பொழுது அபு தல்ஹா ரலியல்லாஹு அன் எழும்பி அந்த சகோதரரை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்றார்கள். மனைவியிடத்திலே சொன்னார்கள், விருந்தாளி ஒன்றை கூட்டி வந்திருக்கிறேன், உண்பதற்கு கொடுப்பதற்கு ஏதும் இருக்கிறதா? மனைவி சொன்னார், எங்களுடைய பிள்ளைகளுக்கு தேவையான உணவு மட்டும் இருக்கிறது, பிள்ளைகளுக்கு கொடுத்தால் எங்களுக்கும் கூட போதாது. சொன்னார்கள், பிள்ளைகளை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தூங்க வையுங்கள், இருக்கின்ற உணவை எனக்கும் அந்த விருந்தாளிக்கும் வையுங்கள், உண்ண ஆரம்பித்தால் விளக்கை அணைத்து விடுங்கள், நான் உண்பதை போன்று சைக்கினை செய்கிறேன். அவர் வயிறு நிறைய உண்ணட்டு. அப்படியே செய்தார்கள். செய்துவிட்டு அடுத்த நாள் காலை சுப தொழுகைக்காக மஸ்ஜித் நபவிக்கு செல்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அழைத்து சொன்னார்கள், அபு தல்ஹா, நீங்களும் உங்களுடைய மனைவியும் இரவு என்ன செய்தீர்கள்? கது தஜப ரப்புக்குமா மின் சனியாய்க்குமா, நீங்கள் ரெண்டு பேரும் செய்த அந்த காட்சி, நீங்கள் ரெண்டு பேரும் செய்த அந்த நிகழ்வு, அல்லாஹ் உங்களை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார். அந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய விருந்தாளிக்கு என்ன செய்தீர்கள் என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பசியோடு வருகின்ற ஒரு மனிதனுடைய பசியை அணைத்தால் அவன் கேட்கின்ற துவா அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக கபூல் செய்யப்படும். சகோதரர்களே, தாகித்த மனிதர்களுக்கு உணவு நீர் புகட்டுவதற்கு உதவி செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் தாகித்த மனிதருக்கு நீர் புகட்டுகின்றாரோ அல்லாஹ் நாளை மறுமையில் ரஹீக்குல் மக்தூமிலே அவருக்கு நீர் புகட்டுவான். மதீனாவிலே நீர் பஞ்சம் ஏற்பட்டது. நீர் விலை, பணம் கொடுத்து தான் நீர் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு யூதனுக்கு ஒரு கிணறு சொந்தமாக இருந்தது. அவன் தண்ணீரை அதிகமாக விற்றுக் கொண்டிருந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், யார் ஒரு மதீனாவில் இருக்கின்ற ஒரு கிணத்தை காட்டிக் கண்டார்கள், யார் இந்த கிணத்தை வாங்கி வக்ஃப் செய்கிறார்களோ அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை கொடுப்பார். பாருங்கள், மனிதனுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக அந்த கிணத்தை வாங்கி வக்ஃப் செய்தால் அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். உடனே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அதை வாங்கி கொடுக்கிறேன். அந்த யூதரிடத்திலே சென்று கிணத்துக்கு விலை பேசினார். யூதர் சொன்னார், எல்லா கிணத்து எல்லாவற்றையும் தர முடியாத, கிணற்றில் அரைவாசியை தான் நான் தருவேன். எப்படி அரைவாசி? கிணற்றை எப்படி அரைவாசியாக உடைப்பது? சொன்னான், ஒரு நாளைக்கு கிணறு உங்களுக்கு சொந்தம், அடுத்த நாள் எனக்கு சொந்தம், ஒவ்வொரு நாள் விட்டு ஒவ்வொரு நாள். ஆம் என்று சொல்லி உஸ்மான் ரலி எல்லாம் 6000 திரகம் கொடுத்து அந்த கிணற்றின் அரைவாசியை வாங்கினார்கள். உஸ்மான் ரலி அல்லாஹ் அவருடைய நாளில் தண்ணி அள்ளுபவர்களுக்கு தண்ணி இலவசம். ஆனால் அந்த யூதனுக்கு சொந்தமாக கிணறு இருக்கின்ற நாளில் தண்ணி எடுத்தால் தண்ணிக்கு காசு, என்றாலும் மக்களுக்கு கஷ்டம். உஸ்மான் ரலி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய தேதியில் என்னுடைய டேர்னில் தண்ணி அள்ளுபவர்கள் இன்றைக்கு தேவையான தண்ணியையும் அள்ளுங்கள், நாளைக்கு தேவையான தண்ணியையும் அள்ளி சேமித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னதும் அப்படியே செய்தார்கள். யூதருக்கு தண்ணி விற்கவில்லை, ஓடி வருகிறார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஓடி வருகிறார். வந்து கேட்கிறார், எனக்கு தண்ணி விற்கவில்லை, எனவே இந்த மற்ற அரைவாசியையும் நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள். சகோதரர்களே, நாங்கள் என்ன செய்வோம்? நாம் வாங்காவிட்டால், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வாங்கவில்லை என்றால் அவர் விட்டு விட்டு போக வேண்டியதுதான், அல்லது குறைய விலை சொல்லி இருக்கலாம். ஆனால் நபி அவர்கள் என்ன சொன்னார்கள், யார் இந்த கிணற்றை வாங்கி வக்ஃப் செய்கிறார்களோ அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அடுத்த 6000 திரகமையும் கொடுத்து அந்த கிணற்றை வாங்கி முழுமையாக வக்ஃப் செய்தார். ஆனால் அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், பிற்பட்ட காலத்திலே அந்த கிணற்றை சுற்றி ஈச்ச மரம் தோட்டம் உருவானது. கிட்டத்தட்ட 1500 சுற்றும் ஈச்ச மரங்கள் உருவானது. அந்த ஈச்ச மரங்கள் பழுத்து இப்பொழுது ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு செல்பவர்களுக்கு தெரியும், ஈச்சம்பழ சந்தை, அந்த கிணற்றை சுற்றி ஈச்சம்பழ சந்தை இருக்கிறது. அந்த தோட்டம், அந்த கிணத்தில் இருந்து அந்த தோட்டத்துக்கு தண்ணீர் பாய்ச்சப்பட்டு வருகின்ற அந்த ஈச்சம்பழத்தினுடைய வருமானம் சவுதி அரேபியா உஸ்மான் ரலி அல்லாஹு அன்ஹுவுடைய பெயரிலே வக்ஃப் செய்யப்பட்டது, சேமித்து வைக்கப்பட்டு இப்பொழுது பல மில்லியன் கணக்கிலே வந்ததும் இப்பொழுது மதீனாவிலே புந்துக் உஸ்மான் என்ற பெயரில், உஸ்மான் ரலி அல்லாஹுடைய பெயரில் ஒரு ஹோட்டல் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அந்த ஹோட்டலிலே வருகின்ற வருமானத்தில் அரைவாசி அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் கொடுக்கப்படும், மற்ற அரைவாசி மீண்டும் வங்கியிலே வைப்பு செய்யப்படும். பிறகு அது இன்னொரு வக்ஃப் பாருங்கள், உஸ்மான் ரலி அல்லாஹ் அன்று கொடுத்தது தன்னுடைய பணத்தில் 12,000 திர்ஹம், ஆனால் இன்று பல மில்லியன் கணக்காக அந்த பணம் பெருகி மறுமை நாள் வரைக்கும் ஏழைகளுக்கும் அனாதைகளுக்கும் விதவைகளுக்கும் அந்த பணம் உதவப் போகின்றது. இதுதான் நன்மைகளிலே உயர்ந்த நன்மை. மறுமை வரைக்கும் அதனுடைய நன்மையை அவர் அறுவடை செய்து கொண்டே இருக்க போகின்றார். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, உடைய பணத்தின் மூலமாக கடன் கஷ்டப்படுகின்ற மனிதர்களுக்கு கடன் கொடுத்து உதவுங்கள், கடனை திருப்பிக் கொடுக்க முடியாதவர்களுக்கு விட்டுக் கொடுங்கள். அப்படி விட்டுக் கொடுக்கவும் விட்டுக் கொடுத்தும் அவரால் திருப்பிக் கொடுக்க முடியவில்லை என்றால் ஹலால் சொல்லிவிடுங்கள். இது ஹதீஸ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் கடன்பட்டும் அதை திருப்பிக் கொடுப்பதற்கு கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த கடனை இலகுபடுத்தி கொடுத்தால் நீங்கள் பிறகு தாருங்கள், அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக தாருங்கள், அல்லது தர வேண்டாம், இப்படி இலகுபடுத்தி கொடுத்தால் நாளை மறுமையில் அல்லாஹ் அவருக்கு எல்லா கஷ்டங்களில் இருந்தும் இலகுபடுத்தி கொடுப்பான். யாருக்கு அல்லாஹ் நாளை மறுமையில் நரகத்தில் இருந்து பாதுகாக்க விரும்புகிறார்களோ அவர்கள் கடன் கொடுத்த மனிதர்களுக்கு அதை திருப்பிக் கொடுக்கின்ற வழிகளை இலகுபடுத்தி கொடுக்கட்டும், அல்லது அந்த கடனை ரத்து செய்யட்டும் என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். அதே போன்று பொது பணிகளுக்காக, பள்ளி வாயில்கள் நிர்மாணிப்பதற்காக, பாடசாலைகளை நிர்மாணிப்பதற்காக, கல்வி விடயங்களுக்கு உதவி செய்வதற்காக எங்களுடைய பணங்கள் பிரயோசனப்படுமாக இருந்தால் நாளை மறுமையில் நிச்சயமாக அன்புக்குரிய சகோதரர்களே அதனுடைய அறுவடைகளை நாங்கள் காணலாம். இன்று எங்களுடைய சமூகத்தில் கல்வியினுடைய வளர்ச்சி மிக முக்கியமாக தேவைப்படுகின்றது. ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு விடயம் கல்வி. எனவே அந்த கல்வி விடயத்தில் பாடசாலைக்கு உதவ முடியுமாக இருந்தால், கல்வி கற்கின்ற மாணவர்களுக்கு உதவ முடியுமாக இருந்தால் நிச்சயமாக நாளை மறுமையில் அந்த பணம் எங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். அதே போன்று பள்ளி வாயில்கள் கட்டப்படுகின்ற பள்ளி வாயில்களுக்கு எங்களால் எங்களுடைய பணத்தின் மூலமாக உதவி செய்ய முடியுமாக இருந்தால் அப்படி நாங்கள் உதவி செய்யலாம். அன்புக்குரிய பெரியோர்களை சௌரி, இப்படி எங்களுடைய பணம், எங்களுடைய அதிகாரம், எங்களுடைய அறிவு, சமூகத்தில் எங்களுக்கு இருக்கின்ற அந்தஸ்து, இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே உறவுகளை ஏற்படுத்துவீர்கள் ஆக உயர்ந்து எங்களுக்கு இருக்கின்ற அந்த அந்தஸ்தை பயன்படுத்தி, எங்களுக்கு இருக்கின்ற அந்த சக்தியை பயன்படுத்தி சமூகத்தில் இரண்டு பேர்களுக்கு இடையில் உறவுகளை ஏற்படுத்தி வைப்போமாக இருந்தால், அப்படி சமூகத்துக்கு எங்களுக்கு பிரயோசனம் அளிக்க முடியுமாக இருந்தால் எல்லாவற்றையும் விட உயர்ந்த ஒரு அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுக்கு சதக்காவை விட, சுன்னத்தான தொழுகையை விட, சுன்னத்தான நோன்பை விட உயர்ந்த அமலை நான் கற்றுத்தரட்டுமா என்று கேட்டார்கள். அப்பொழுது ஆம் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாஹு தாத்தில் பைன், உறவுகள் முறிந்திருக்கின்ற இரண்டு பேர்களுக்கு இடையில் உறவுகளை ஏற்படுத்தி வையுங்கள். ஏனெனில் உறவு முறிந்தவர்கள் ஒரு மனிதன், ஒரு சமூகத்திலே உறவுகளை முறிச்சு கொண்டு ஒரு மனிதன் இருந்தால் அந்த சமூகத்துக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்க மாட்டார். சமூகத்திலே உறவை முறிப்பதற்கு எந்த காரணமும் இல்லை. மார்க்கத்துக்காக உறவு முறிக்கவும் முடியாது, தனிப்பட்ட குரோதங்களுக்காக உறவு முறிக்கவும் முடியாது, எந்த காரணத்தினாலும் உறவுகளை முறித்துக் கொண்டு வாழ முடியாது. கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் அது உள்ளங்களுக்கிடையிலே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடாது, சமூகத்துக்கு மத்தியிலே பிளவுகளை ஏற்படுத்தக்கூடாது. அதனாலேதான் இஸ்லாம் உறவுகள் முறிந்தால், மனிதர்கள் என்ற வகையில் உறவுகளுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வந்தால் அவற்றை தீர்த்து வையுங்கள். அது நீங்கள் சுன்னத்தான தொழுகை தொழுவதை விட, சுன்னத்தான நோன்பு நோட்பதை விட, சதக்கா கொடுப்பதை விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக அன்புக்குரிய சகோதரர்களே, உங்களால் இது ஒன்றுக்கும் முடியவில்லை என்றிருந்தால் மற்றவர்களை தூண்டுங்கள், மற்றவர்களை தூண்டுங்கள். உங்களுக்கு ஏழை குணமடைக்க முடியவில்லையா? ஒரு மனிதனுக்கு நீர் புகட்ட முடியவில்லையா? கடன்பட்ட ஒரு மனிதனுக்கு அவருடைய கடனை அடைப்பதற்கு வசதி செய்ய முடியவில்லையா? சமூகத்தில் ஏழைகள், அனாதைகள், எளியவர்கள் இருக்கிறார்கள், அவருடைய பிரச்சனைகளை உங்களால் எடுக்க முடியாதா? நீங்கள் மற்ற மனித இருக்கின்ற மனிதர்களை தூண்டுங்கள். வலா யஹாதுன அலா தஆமில் மிஸ்கீன், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான், மார்க்கத்தை பொய்ப்பிப்பவர்களார் தெரியுமா, அராயித்தல்லதி யுகதிபு பித்தீன் ஃபதாலிகல்லதி யதுல் யதீம், மார்க்கத்தை பொய்ப்பிப்பவர் யார், அனாதைகளை விரட்டுபவர்கள், மற்ற மனிதர்களுக்கு உணவளிக்க தூண்டாதவர்கள். உணவளிப்பவர்களை குர்ஆன் உணவளிக்காதவர்களை சொல்லவில்லை, உணவளிக்க தூண்டாதவர்கள். ஏன், என்னிடத்தில் வசதி இல்லை என்றால் மற்றவர்களை தூண்டியாவது நாங்கள் அந்த நற்காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் எங்களை விரும்புவான். அல்லாஹ்வுக்கு விருப்பமான அமல்களை செய்தவர்களுடைய பட்டியலில் நாங்கள் சேரலாம். நாளை மறுமையில் அல்லாஹ் தஆலா மறுமை வரைக்கும் இந்த நாங்கள் செய்த இந்த நற்பணிகள், சமூக பணிகளுக்கான நன்மைகளை அல்லாஹ் தஆலா தருவான். மட்டுமல்ல, மறுமையிலே எங்களுக்காக காத்திருக்கின்ற கஷ்டங்களிலிருந்து, நெருக்கடிகளிலிருந்து எங்களுக்கு அல்லாஹ் விடுதலையை தருவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இபாதத்தை சரியாக விளங்கி அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் எப்படி கவனமாக இருக்கிறோமோ அதே போன்று மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய இந்த கடமைகளிலும் மிக கவனமாக இருந்து இந்த அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பையும் அவருடைய சுவர்க்கத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எங்கள் எல்லோருக்கும் அருள் பாலிப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. எங்களை விட்டு பிரிந்த கபராளுடைய கபர்களை சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக மாற்றுவாயாக. நரகத்தின் படுகொலையை விட்டும் பாதுகாப்பாயாக. ஆமீன், ஆமீன், யா ரப்பல் ஆலமீன்.
For more lectures, visit slhub.com.